உலகம் யாவையும்
நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது சென்னை தமிழ் ஆராய்ச்சி மையம் தொல்காப்பிய ஆராய்ச்சி நிகழ்விலிருந்து ஒரு சிறிய உரை. தொல்காப்பிய புணர்ச்சி கோட்பாடு என்பதை பற்றி முனைவர் திரு எஸ் ஞானசம்பந்தர் அவர்கள் விரிவுரை ஆற்றுவதிலிருந்து இரண்டாவது பகுதியை கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம். இரண்டாவது பகுதியை கேட்டு மகிழ்வோம்.
ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஏன்னா இலக்கணத்துல காலத்தோடு சிந்திக்கின்ற ஒன்று ரெண்டு மேற்கோள்களும் வரும்போதுதான் நல்லா சிறக்கும். இல்லைன்னா நமக்கும் அந்த இலக்கணத்துக்கு என்னமோ அப்பாற்பட்ட நிலை ஏற்படும். அப்ப பிணைக்கணும்னா நம்ம எங்க போகணும்? தற்காலத்து கலை போகணும். படிச்சவங்க படிக்காத எல்லாமே அந்த பேஸ்ட வாங்க, 5 ரூபாய் பேஸ்ட், 10 ரூபாய் பேஸ்ட், இல்லன்னா அந்த கோல் கேட்டையில பேர் சொல்லி கூப்பிடுறது. பற்பசை கச்சிலை இதெல்லாம் போயிடுச்சு. எனவே இந்த மெய்பிரிதாதலுக்கு வேற ஏதாச்சும் ஒரு நல்ல இலைகள்லாம் நம்ம என்னக்கே வழக்கில் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒன்னு பாக்கணும். கொஞ்சம் இந்த மட்பாண்டம்ங்கிறதே இப்ப கிடையாது. மட்பாண்டம் இருந்தாதானே மண்பாண்டத்தை சொல்லுவோம். மட்பாண்டம் இப்ப எல்லாம் எவர் சிலர் பித்தலாலும் இப்படி போயிடுச்சு. அதாவது மெய்பிரிதாதலுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் ஒரு சொற்கள் உருவானது அல்ல இருக்கிற சொற்களை பயன்படுத்துவது அதெல்லாம் கொண்டு வரணும். இயல்பாக வருவது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் விட இந்த புணர்ச்சி எழுத்துவகையால் 4 சொல்வகையால் 4 சொல்லிட்டு ரொம்ப அருமையான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொருண்மை வகையால் 2. இதைதான் பிற்காலத்துல வந்த நன்னூலாக நல்லா சிறப்பா செஞ்சார். தொல்காப்பியர் அவ்வளவு சிறப்பாக செய்யவில்லை. வேற்றுமை குறித்த புணர்வழி நிலையும் வேற்றுமை அல்வழி புணர்நிலை நிலையும் எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணரும் காலை. நம்ம ஒரு சொல்லுக்குள்ள ஒரு புணர்ச்சி வச்சிருக்கோம், அவன சொல்லுக்கு அப்பாற்பட்ட ஒரு புணர்ச்சி வச்சிருக்கோம். சொல்லுக்குள் வைத்திருக்கிற புணர்ச்சிக்கு அருமையான பெயர் என்னன்னு சொல்றது இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த பரிக்காதீர்ங்கிறத எப்படி பிரிப்பீங்க? பரிக்காதீர் பரிக்கிறது பகுதியா? சும்மா சொல்லுவோம், சும்மா சொல்லி பாருங்க, அப்படியே எழுதிதான் பாருங்களேன். பரிக்காதீரை பிரிச்சு சொல்லுங்க. பரிக்காதீர் சும்மா சொல்லுங்க. ஒண்ணு பரி பகுதி சாரியா? சரி, அப்படியே பிரிச்சு பாருங்களேன். எழுதலுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. மறந்தேன் நம்ம சொல்றது இல்லைங்களா. ஏன் இது ஈர நெஞ்சம்னு சொன்னா என்ன? நில வளையம், நிலம் வளையம், நில வளையம். ஏன்னா இந்த மரபா சொல்லும் போது கொஞ்சம் புதுசு புதுசா சொல்லலாம். நம்ம சினிமா பாட்ட கூட சேர்த்துக்கலாம் ஏதாச்சும் நல்ல சொற்கள் வந்ததுதான். ஏன்னா இலக்கணத்துல காலத்தோடு சிந்திக்கின்ற ஒன்று ரெண்டு மேற்கோள்களும் வரும்போதுதான் நல்லா சிறக்கும். இல்லன்னா நமக்கும் அந்த இலக்கணத்துக்கு என்னமோ அப்பாற்பட்ட நிலை ஏற்படும். அப்ப பிணைக்கணும்னா நம்ம எங்க போகணும்? தற்காலத்து கலை போகணும். இப்ப ஈர ஈர நெஞ்சம், ஈர ஆடை, ஈரம் ஆடை, ஈர ஆடை, அது மேல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மத்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனால் இப்ப வந்து மெய் பிரிதாகின்ற இடங்கள் இருக்கா? மெய் பிரிதாகின்ற இடங்கள் பற்பசை அப்படியே நம்ம சொல்றோமா? இப்ப பற்பசையே போயிருச்சு. பேஸ்ட் எடுங்கிறது தான். படிச்சவங்க படிக்காம எல்லாமே அந்த பேஸ்ட வாங்க, 5 ரூபா பேஸ்ட், 10 ரூபா பேஸ்ட், இல்லன்னா அந்த கோல்கேட்டை பேர் சொல்லி கூப்பிடுறது. அந்த பற்பசை கச்சிலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிடுச்சு. எனவே இந்த மெய் பிரிதாதலுக்கு வேற ஏதாச்சும் ஒரு நல்ல நிலைகள்லாம் நம்ம என்னாச்சும் வழக்குல ஏதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒன்னு பாக்கணும். கொஞ்சம் இந்த மட்பாண்டம்ங்கிறதே இப்ப கிடையாது. ஏன்னா மட்பாண்டம் இருந்தாதான் மண்பாண்டத்தை சொல்லுவோம். மட்பாண்டம் இப்ப எல்லாம் எவர் சிலர் பித்தளை அலுமினியம் இப்படி போயிடுச்சு. அதாவது மெய் பிரிதாதலுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் ஒரு சொற்கள் உருவானது, அல்ல இருக்கிற சொற்களை பயன்படுத்துவது, அதெல்லாம் கொண்டு வரணும். இயல்பாக வருவது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் விட இந்த புணர்ச்சி எழுத்துவகையால் 4, சொல்வகையால் 4 சொல்லிட்டு ரொம்ப அருமையான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொருள்மை வகையால் 2. இதைதான் பிற்காலத்துல வந்த நன்னூலாக நல்ல சிறப்பா செய்த தொல்காப்பியர் அவ்வளவு சிறப்பாக செய்யவில்லை. வேற்றுமை குறித்த புணர்வழி நிலையும் வேற்றுமை அல்வழி புணர்நிலை நிலையும் எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணருங்காலை. நம்ம ஒரு சொல்லுக்குள்ள ஒரு புணர்ச்சி வச்சிருக்கோம், அவன் சொல்லுக்கு அப்பாற்பட்ட ஒரு புணர்ச்சி வச்சிருக்கோம். சொல்லுக்குள் வைத்திருக்கிற புணர்ச்சிக்கு அருமையான பெயர் என்னன்னு சொல்றது இலக்கண குறிப்பு தருகன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த பலிக்காதீர்ங்கிறத எப்படி பிரிப்பீங்க? பலிக்காதீர் பலிக்கிறது பகுதியா? சும்மா சொல்லுவோமா? சும்மா சொல்லி பாருங்க, அப்படியே எழுதிதான் பாருங்களா. பலிக்காதீர பிரிச்சு சொல்லுங்க. பறிக்காதீர் சும்மா சொல்லுங்க. ஒண்ணு ஒண்ணா பரி பகுதி இக்கு இக்கு சாரியா? சரி அப்படியே பிரிச்சு பாருங்களா. பறிக்காத பிரிக்க முடியாதுங்களா? சொல்லுங்க. சும்மா நம்ம தோழமையில தான் கேக்குறோம். தொல்காப்பியர் இதை பத்தி சொல்லித்தரான்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த சொற்களை பகுதி விகுதியாக பிரிக்கின்ற முறையை தொல்காப்பியர் சொல்லி இருக்காரா இல்லையா? பகுவத உறுப்பினர்கள் தான் சொல்லலையா? தொல்காப்பியர் அருமையாக சொல்லியிருக்கிறார். இலக்கணிகள் பின்வந்த இலக்கணிகள் யாரும் அதை வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லல. தொகை மரபுல ஒரு நூற்பா வருது. பெயரும் தொழிலும் பிரிந்திருக்க இசைப்ப வேற்றுமை உருவ நிலைபெறு வழியும் தோற்றமேட்டா தொகுதி கண்ணும் ஒட்டுதற்குழுகிய வழக்கொடு சிவனி சொற்சிதர் மழுங்கின் வழிவந்து விளங்காது இடைநின்றியலும் சாரியை. அப்ப சொல்லை சிதர்த்தல் பகுதி விகுதியாக சிதர்த்து பார்த்தல் உடைத்து பார்த்தல் என்பது தொல்காப்பியர்ல இருக்கு. தொகை மரபுல பாத்தீங்கன்னா அந்த தொடர் நூற்பாவில் 137வது நூற்பா பெயரும் தொழிலும் பிரிந்து 133 பெயரும் தொழிலும் பிரிந்து இசைப்ப என்பது. அதனால இந்த பகுதி விகுதியாக பிரித்து பார்ப்பது என்பது நம்மிடம் காணப்பட்ட ஒன்று, நாம் முன்னோர்கள் பின்பற்றிய ஒன்றுதான். தொல்காப்பியர் காலத்திலேயே சொல்லை சிதைத்து பார்த்தல் என்பது இருந்திருக்கிறது. அதுல முதற் புணர்ச்சி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லிலேயே வந்து பகுதி விகுதியாக சேர்த்து ஒரு சொல் உருவாக்குறோம் பாருங்க. இப்ப நிலம் என்கின்ற சொல் நில் அம் என்பதற்கு அடிப்படையாக வந்தது. மரம் என்பது இடுகுறி பெயர் என்று எல்லாரும் எழுதுறாங்க. மரம் என்பது இடுகுறி பெயர் என்று பழைய உலகியாசர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். ஆனா நம்முடைய தேவனையப்பாவனர் அருமையா சொன்னாரு, மண்ணோடு மருவி இருப்பது மரம். மருவினா என்ன? மண்ணை தழுவி கொண்டு நிற்பது. மருவி என்பதற்கு அப்படி ஒரு பொருள் உண்டா? உண்டு. நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, என்னது நல்ல விழா காலங்கள்ல மதானின்னு ஒருத்தர் அரைச்சி அதை என்ன செய்யுங்க, கையில தடை வச்சிருக்கீங்க, அப்பிக்கிறீங்க, அதை தழுவி வச்சுக்கிறீங்க. அதனால மறு தோன்றி மனம் என்கின்ற பொருளும் வரும், அதே நேரத்தில் தழுவி கொள்ளுதல் என்கின்ற பொருளும் வரும். இப்ப சங்கம் மருவிய காலம் என்பதற்கு சங்கத்தை தழுவிய காலம் என்று கூட ஒரு பொருளை கொள்ளலாம். மருவி என்பதற்கு மறைந்தங்கிறது பொருளை கொள்ளலாம். அதாவது சொற்சிதர்த்து பார்த்தல் என்பதற்கு இளமையை அரிதான ஒரு செய்தி. அதனால சும்மா உங்கள்கிட்ட சொல்லி பார்ப்போம், நீங்க பிரிக்கிறீங்களான்னு. நீங்க உடனே என்னை எதிரியா பார்க்காதீங்க. ஏன்னா நாளைக்கு யாராச்சும் ஒரு தமிழாசிரியரா இருக்கிறீங்க, கொஞ்சம் பறிக்கா இருந்த அதை பிரித்து பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டா என்ன செய்வீங்க? பரி என்பது பகுதியா? கடைசியில என்ன ஒரு விகுதி வந்துருச்சுங்களா? இந்த முதல்ல இருக்கிற இக்கு என்ன? பறிக்காதீர்ல, அது சந்தி, சந்திப்பதால் தோன்றுவது. இன்னொரு இக்கு இருக்குது பாருங்க, அது எதிர்கால இடைநிலை. இத்து வந்து அங்க எழுத்துக்கு. பரி, இக்கு, இக்கு, இத்து, ஈர், அதோட ஆ வந்து எதிர்க்கு வருங்க, எதிர்மறை இடைநிலை. பறிக்காதீர்ல இக்கு ஆ விட்டுருங்க, ஆ வர்றது எதிர்கால இடைநிலை. எப்படி ஒரு சாதாரண சொல்லுதான். அருமையான புணர்ச்சியை பத்தி சொல்றாரு, வேற்றுமை குறித்த புனர்மொழி நிலையம், வேற்றுமை அல்வழி புனர்மொழி நிலையம், எழுத்தே சாரியை ஆயிருப்பின் ஒழுக்கல் வழிய புணருங்காலை. ரொம்ப அருமையானது இருந்தது. இந்த புணர்ச்சி கோட்பாட்டிலேயே முதல்ல எழுத்து வகையால் நான்கு, சொல்வகையால் நான்கு, அந்த சொல்வகையானது புணர்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மாற்றங்கள் மூன்று, மாற்றமில்லாதது ஒன்றுன்னு சொல்லி நாலா அழகா காட்டினார். மெய்பிரிதாதல், அவைதான் மெய்பிரிதாதல், மிகுதல், குன்றல் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இயல்பாக இருக்கிற சொல்லிட்டு நாலு சொல்லிட்டு அதற்கு அடுத்தார் போல பொருண்மை நோக்கில் புணர்ச்சி இரண்டு. எவ்வளவு அழகா கொண்டது பாருங்க. ஒரு கோட்பாட்டை எப்படி கட்டமைக்கிறது, ஒரு கோட்பாட்டை சொன்னோம்னா எப்படி கொண்டு வரதுங்கிறத ஒரு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த புணர்ச்சிங்கிற சொல்லலாம் அவர் எப்படி கொண்டு வரல, கொண்டு வரல. நிறுத்த சொல்லின் ஈராக எழுத்தோடு குறித்து ஒரு கிளவி, முதல் எழுத்து ஏய்தல் தான் சொல்றார். எங்க சொல்றார் புணர்ச்சி என்பதை? வேற்றுமை குறித்த புனர்மொழி நிலையும், வேற்றுமை அல்வழி புனர்மொழி நிலையும், எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணருங்காலை. இதான் அந்த நன்னூலார் பெருசா வளர்த்தி. வேற்றுமை ஐமுதல் ஆறாம், வினை, பண்பு, உவமை, உண்மை, எழுவாய், விழி, ஈர், எச்சம், முற்று, இடை, உரி, தழுவு, தொடர் என அடு அடு அடுக்கன ஈர் ஏன்னு முடிப்பார். ரொம்ப அவர்தான் அருமையா சொல்றார். எனவே வேற்றுமை பொருண்மையிலையும் சொற்கள் புணரும், அல்வழி புணர்மைய பொருண்மையிலும் சொற்கள் புணரும். என்ன எல்லாம் தூக்க போயிட்டீங்க, கவனிச்சிட்டு இருக்கிறீங்களா? கண்ணை முடிஞ்சு இப்படி தூங்கிடாதீங்க, கவனிச்சிட்டு இருக்கோம்னா நீங்க இடையில பேசணும். என்ன இந்த செய்தியா அப்படி சொல்லுவேன்? நான் பாட்டெல்லாம் நிறைய சொல்லி சொல்லுவேன், அது நேரம் அப்புறம் நான் வந்து நம்ம குறிப்பிட்டதுக்கே போக முடியாது. எனவே இது ஏன் நான் திரும்பி திரும்பி சொல்றேன்னு உங்களுக்கு இன்னொரு கருத்தும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நினைவில் ரொம்ப எளிமையா வைக்க முடியாது. ஆனா எழுத்து வகையால் வந்து முதல்ல சொல் வகையால் ஈற்று வகையால் ரெண்டு, எழுத்து வகையால் நான்கு, சொல் வகையால் நான்கு, பொருள்மை வகையால் இரண்டுன்னு சொல்லும் போது உங்களுக்கு அப்படியே காதல் கிண்ணீர் கிண்ணீர்னு ஒழிச்சிட்டு இருக்கும். இந்த பாடத்தையே திரும்ப திரும்ப சொல்றதுதான் சிறப்பானது. அப்படி சொல்லி வந்த மரபுதான் நம்மளுடைய மரபுங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். எப்ப ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தாள் ஏது நம்மள்ட்ட எல்லாம் கீழே தரையில எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் ரெண்டு முறை, மூன்று முறை, நான்கு முறை சொல்லுகின்ற பொழுது எளிமையா வந்துடும். இலக்கணத்தையே நீங்க வந்து நிறைய சொல்லி மாணவர்களை திரும்பி திரும்பி படிக்க ஒரே நம்ம நம்மள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய குறை என்னன்னு தெரியுங்களா? நம்மளையே சொல்லிட்டு இருக்கிறது உயிர் போற வரைக்கும். மாணவர்களை திரும்ப சொன்னால்தான் அவர்களுக்கு பதியும். நீங்க காலைல கூட சொன்னீங்க முன்னாடி விட இல்ல இப்ப இளமையா இருக்கிறீங்கன்னு. நீங்க அது என்ன காரணம் தெரியுமான்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய காரணம் நீங்க சொன்னது பாரதிதாசனுடைய பிசுராந்தையா நாடகம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? அப்படி படிச்சிருந்தீங்கன்னா என்ன இப்படி சொல்ல மாட்டீங்க. பிசுராந்தையால எதிராளனுடைய மகன் வருவான், நான் இப்பொழுது அழகாக இருக்கிறான் என்னன்னு கேட்பான். உடனே சரி, ஆமா உன்னுடைய முகத்தில் அறியாமை தென்படுகிறது அவன் பதில் சொல்லுவான். அப்ப இளமை என்பது எதற்கு, எதனுடைய அறிகுறி? அறியாமையின் அறிகுறி. எனவே நீங்கள் என்ன வந்து அறியாமை அறிகுறியுடையவராக இருக்கிறீர்கள், எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. பாரதிதாசனா படிச்சு பாருங்க, அவ்வளவு அருமையா அற்புதமானது. அதனாலதான் நான் வந்து முதிர்வு வந்து முதுமை அழகுன்னு எழுதியிருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமையில வந்து பாத்தீங்கன்னா முதுமை அழகு, முதுமை அறிவு. அதாவது வேற்றுமை குறித்த புனர்மொழி நிலையும், வேற்றுமை அல்வழி புனர்மொழி நிலையும், எழுத்தே சாரியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணரும் காலை. சொற்கள் புணர்கின்ற பொழுது என்ன, ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறும். நான்கு எழுத்தாக இருப்பது அல்லது ஐந்து எழுத்தாக இருப்பது ஆறு எழுத்தாக மாறும். ஐந்து எழுத்தாக இருப்பது ஒரு எழுத்து குறையும், இயல்பாக நிற்கும்ங்கிற ஒரு சமநிலை. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. மெய் பிரிதாதல எந்த மாற்றம் இருக்காது. கல் சிலை கற்சிலை, நாலு எழுத்து நாலு எழுத்து தான். தோன்றல பாருங்க, வாழைப்பழம் வாழைப்பழம் தோன்றிடுதா? நாங்களாம் பிள்ளைங்கள்ட அழகா சொல்லுவோம், அதெல்லாம் ஒரு குழந்தை வந்துருச்சா அப்படிங்குவோம், அப்பா அம்மா எல்லாம் சொல்லி சொல்லுவோம். பிள்ளைங்களுக்கு வேற என்ன செய்ய சொல்றது, உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டியிருந்துச்சு, நீங்களே ஒரு பெரிய அப்பா அம்மா தான். அப்புறம் கெடுதலுக்கு பாருங்க, ஐந்து சொல்லதை சொல்லி ஈரம் நெஞ்சம் ஈர நெஞ்சம், ஆறு எழுத்து ஏழுல இருக்கிறது ஆறா குறையுது. அப்புறம் மண்மலை ஒன்ன மேலே இருக்குடா அப்படிங்குவோம், அவனுக்கு தெரியாது அதெல்லாம், தெரிஞ்சுனா போகப்படுவோம். மண்மலை அப்படியே நான்கு எழுத்துக்கள் தான் இருக்கும். இதெல்லாம் சொல்லி அவள் அழகா சொல்லி இந்த கோட்பாட்டியலை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, அதை விட எல்லோருக்குமே கடினமாக தெரிவது. இந்த இதெல்லாம் நம்ம இங்க மாறுபட்டு சொல்றதுக்கு காரணம், இந்த ஒற்று மிகுமா மிகாதாங்கிறத சொல்லி சொல்றதுக்கு காரணம் எல்லாம் இந்த தொடர். அது ஒரு வேற்றுமையா அல்லது அல்வழியா என்பது தெரிந்தால்தான் என்ன செய்ய முடியும், புணர்ச்சியை தவறில்லாமல் எழுத முடியும். வேற்றுமைகளை பெரும்பாலும் வேற்றுமை தொகையாக வருகின்ற பொழுது ஒற்று மிகுந்த இடங்கள் பல இடங்கள் உண்டு, விரியாக வருகின்ற பொழுது பல இடங்கள் உண்டு, அதே மாதிரி மிகாத இடங்கள் பல உண்டு. எழுவாய் தொடரில் பெரும்பாலும் ஒற்று மிகாது, அதெல்லாம் சொல்லும் போது அப்படிதான் சொல்ல முடியும். கொக்கு பறந்தது என்பதுதான் சரியானதுனா வன்தொடர் குற்ற உலகமாக இருந்ததுனால கொக்கு பறந்தது. அங்க பொருண்மை நோக்கு தான் முக்கியமானது. இந்த நமக்கு இடர்பாடு வருகின்ற இடமே இந்த புணர்ச்சிக்கு இதெல்லாம் வந்து கருவி. அதுதான் பின்னாடி சொல்ல போதுதான் செய்தி, புணரியல் தொகைமரபு உருபியல் எல்லாம் கருவி, அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் செய்கை நூற்பாக்கள் என்று பெயர். மூன்று அதிகாரத்திலும் செய்கை, அங்கெல்லாம் எழுதி பார்த்து புணர்ச்சி விதி எல்லாம் போட்டு இது இப்படி மாறுகிறது, இதை இப்படி பெறுகிறது என்கின்ற செயல்லாம் செய்யணும். இது கருவியாக, புணர்ச்சிக்கு கருவியாக அமைந்தது. உங்க கையில கத்திய கொடுக்கிறோம், வாழைப்பழத்தை மாதிரி நல்ல அருமையான ஆப்பிள் பழத்தையும் கொடுக்கிறோம், அதை நீங்க ரெண்டுத்தையும் கருவியாக வைத்துக் கொண்டு அங்க ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது தான் நீங்க எப்படி வெட்டணுங்கிறத முடிச்சது, எப்படி வெட்டி சாப்பிடணும். எனவே இது கருவி, அது செய்கை. அதனால அந்த கருவியை சொல்லுகின்ற பொழுது அழகா சொல்றாரு, வேற்றுமை குறித்த புனர்மொழி நிலையம், இங்கதான் புணர்ச்சிங்கிற எடுத்தாளுங்கிறார். புணர்ச்சி என்கின்ற சொல் இங்கதான் வருகிறது, வேற்றுமை குறித்த புனர்மொழி நிலையம். அப்ப வேற்றுமை பொருண்மையில் புணர்கின்ற ஒரு புணர்ச்சி இருக்கிறது, அல்வழி பொருண்மையில் புணர்கின்ற புணர்ச்சி ஒன்று இருக்கிறது. இந்த வேற்றுமையிலே தெரியும் உங்களுக்கு, வேற்றுமை தொகை வேற்றுமை தொடர் என்று இருக்கிறது. பெரும்பாலும் அல்வழி புணர்ச்சி பாத்தீங்கன்னா தொடராதான் இருக்கும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொகையாதான் இருக்கும். வேற்றுமை தொகை, அன்மொழி தொகை, ஓமை தொகை, உமை தொகை, பண்பு தொகை, இது எல்லாம் தொகை என்று வருவது. இதுல தொற்றி நிற்பது இரு சொல் ஒரு சொல்லாக காணப்படுவது அந்த தொகை. இதை நல்லா நினைவு வச்சுங்க, இரண்டு சொற்கள் அல்லது மூன்று சொற்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே சொல்லாக காணப்படுவதுதான் தொகை. எனவே இந்த தொகையில ரொம்ப அருமையானது, அது வேற்றுமை உருப்பு வெளிப்பட்டு அது நின்றுனா அதுக்கு பேரு தொடர். அதனாலதான் இதை தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் என்று இரண்டு விதமாக அருமையா சொல்லுவாங்க. இந்த தொகை என்பதுக்கு பாத்தீங்கன்னா வெளிப்படாத ஒரு பொருள் அருமையான உண்டு. நீங்க இந்த மாங்காய் தொக்குன்னு ஒண்ணு செஞ்சிருக்கிறீங்களா, இஞ்சி தொக்கு, மாங்காய் தொக்கு, மாங்காய் ஊறுகாவில மாங்காய் மண்டை மண்டையா கிடக்கும். ஆனா மாங்காய் தொக்குல பாத்தீங்கன்னா மாங்காய் என்ன இருக்கும், மறைஞ்சி இருக்கும். எடுத்து வாயில வச்ச பிறகு நல்லா அரைச்சு போட்டுருவாங்க அதுல தொக்கு. எடுத்து போட்ட பிறகு இது மாங்காய் தொக்கு, இது இஞ்சி தொக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல இன்னதென்று தெரியாமல் கலந்து கிடப்பது தொகை, இன்னதென்று தெரிந்து கொள்ளும்படியாக கிடப்பதற்கு பேர் தான் தொடர். இது ஊறுகா, அது தொக்கு. இதெல்லாம் நாங்க நினைவுல வச்சுங்க, அப்படி மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கும் போது இது தொக்குடா, இது என்ன, இது ஊறுகாடா அப்படின்னு சொன்னீங்கன்னா எளிமையா தெரியும். அதாவது வேற்றுமை தொகையை எப்படி பிரிக்கிறது தெரியும், இரண்டாம் வேற்றுமை தொகை, மூன்றாம் வேற்றுமை தொகை, நான்காம் வேற்றுமை தொகை, ஐந்தாம் வேற்றுமை தொகை, ஆறாம் வேற்றுமை தொகை, ஏழாம் வேற்றுமை தொகை. அதே வருங்க முதலையை கடைசி வச்சுதான் எழுவாய் தொடர், விழித்தொடர். எனவே இந்த இதெல்லாம் இந்த இந்த பகுப்பு முறையெல்லாம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வேற்றுமை குறித்த புனர்மொழி நிலை, வேற்றுமை அல்வழி புனர்மொழி நிலைக்கு தான், அல்வழிக்கு தான் அவர் அழகா சொல்றாரு. எழுவாய், விழி, ஈர் எச்சம், பெயரச்சம், வினையச்சம், முற்று திருநிலை வினை முற்று, குறிப்பு வினை முற்று. அப்புறம் என்ன, பெயரச்சம், வினையச்சம், அதற்கடுத்தாற்போல பாத்தீங்கன்னா இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அப்புறம் அடுக்கு தொடர், எல்லாமே இந்த தொடராக வரும். இந்த அருமையா பகுத்து ரெண்டாக பகுத்து ஒரு எழுத்து தோன்றும், இல்லை என்றால் சாரியை தோன்றும். இந்த சாரியை பற்றி ஒரு கணக்கு ரொம்ப அருமையானது. இப்ப பணம் குடுன்னு சொல்லலாம், பணமை குடுன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? ஏன் அப்படி பழக்கம் இல்லைங்கிறீங்களா? பணம் குடு, இது என்ன, பணத்தை கொடு, அந்த நிலம் கடன் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், அது சொல்லி சொல்லி நமக்கு நிலம் கடக்கறதா வேணாமாங்கிற முடிவுக்கு வந்துருவோம். இப்ப பிணம் சுடு, பிணத்தை சுடு, இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அத்துச்சாலின்னு இந்த போக்கு இப்பதான் நமக்கு நல்லா தெரியும். பணம் கொடு பணமே கொடுன்னு வராது, அது வேற்றுமை இருக்கின்ற பொழுது பணத்தை கொடு. இந்த பணம் கொடுங்கறதுக்கும் பணத்தை கொடுங்கறதுக்கும் பணமே கொடுங்கறதுக்கும் எல்லாம் ஒரே பொருள் தான். ஆனா இன்னோசை கருதி பொருள் புலப்பாட்டுக்கு இனிமையாக சேர்க்கிறோம். அதனால எழுத்தே சாலியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புலருங்காலை. அந்த ஒரு முறைங்கிறத அந்த ஒழுக்கல் என்று சொன்னோம். இந்த ஒழுங்குனாலே ஒரு முறை தானே. ஒவ்வொரு சொல்லையும் பாருங்க நீங்க, அவன் அடுக்கி வச்சிருக்கிற அந்த சொல்லுல மிக அருமையாக அந்த இதில் கோட்பாட்டை கொண்டு வந்து நிறுத்துவோம். அது முறையாக இருக்கும், முன்பின்னாக மாறி வர்றாங்க பின்னாடி சொல்லுவார். ஆனா முறையாக நிற்க வேண்டும். ஐ பணம் கொடு அப்படின்னு சொன்னோம்னா நல்லா இருக்கும், அது பொருள் புரியுமா? அது வேற ஒரு இடத்துல சொல்ற பெயர்கள் எத்தனை வகைப்படும் சொல்றாரு, உயர்நிலை பெயரே அகநிலை பெயர் என்று ஆயிரு இரண்டன்ப பெயர்களை சுட்டே அவற்று வழிமறிஞன் சாதியை வருமே வேற்றுமை வழிய பெயர் உணர்ந்தே. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்ற. சொற்கள் ரெண்டு வகைப்படும், ஒன்று பெயர் சொல் மற்றொன்று வினைச்சொல். இந்த வேற்றுமை இந்த பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் பின்னால் என்ன வரும்? வேற்றுமை உருபு வரும். இந்த ரெண்டுக்கும் இடையில வரும் எது வரும்? சாதியை வரும். எவ்வளவு ஒரு முறைப்படுத்தி ஒரு கோட்பாட்டை ஒரு அழகாக இந்த புணரியலுக்கு பின்னணி உள்ள செய்திகளை எல்லாம் இதுக்கு ஒரு முறையை வைத்துக் கொள்ளிருக்கிறார். பெயரே வினை என்று ஆயிரண்டென்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரை சார்ந்தோ வினையை சார்ந்தோ உருபுகள் வரும். உயர்நிலை பெயரே அகிரணை பெயர் என்று ஆயிரண்டென்ப பெயர்களை சுட்டு. அந்த உயர்நிலை பெயராக இருந்தாலும் சரிதான், அகிரணை பெயராக இருந்தாலும் சரிதான், இந்த இரண்டத்தையும் சார்ந்து என்ன வரும்? வேற்றுமை உருவு வரும். அந்த வேற்றுமை உறுப்புக்கும் பெயருக்கும் இடையில என்ன வரும்? சாலியை வரும். இங்கதான் சொல்றார், வேற்றுமை குறித்த புனர்மொழி நிலையும் வேற்றுமை அல்வழி புனர்மொழி நிலையும் எழுத்தே சாலியை ஆயிரு பண்பின் ஒழுக்கல் வழிய புணரும் காலை. இப்ப நான் உங்க சொல்றேன் பாருங்க, அவன் கூ எப்படி மாறும்? அவன் கூ ஒருவர் கூ எப்படி மாறும்? ஒருவர் கூ ஒருவருக்கு எந்த எப்படி எழுதுவீங்க? அக்கச்சாரியா மல்லின சும்மா தெரிஞ்ச அளவுக்கு பாருங்க, கண்ணு தெரியுதாங்க. மேல என்ன எழுதியிருக்காங்க? ஒருவருக்கு. கீழே என்ன எழுதியிருக்காங்க? இதுல எது சரியானது எது தப்பானது? கீழே இருக்கிறது எப்படி தப்புன்னு சொல்றீங்க? கீழே இருக்கு சரி, மேல இருக்கிறது ரெண்டும் சரியா இல்ல ஏதாவது ஒண்ணு சரியா ஒண்ணு தப்பா? ரெண்டுமே தவறு. பாலபுரம் போட்டு நவுத்திட்டாப்ல. ஒன்றே ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு பாடல் சொல்ற இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாப்போம். பாரி பாரி என்று பலவேத்தி ஒருவர் ஒருவர் சென்னா புலவர். பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு இன்று உலகு புறப்பதுவே. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, ரெண்டும் சரியானது. பாலபுரம் சொன்னது தப்பு. ஒண்ணு இல்ல, ஒருவர் என்பது பன்மை ஈடு கொடுத்து ஒருவரை கொடுத்திருக்கா. ஒருவர் கூ என்பது நேரடியாக வல்லெழுத்து முதலிய வேற்றுமை உருவிற்கு உள்வழி ஒற்றிடை மிகுதல் வேண்டும். ஒருவர் கூ ஒருவருக்கு. இரண்டாவது வந்து ஒருவன் என்று கொண்டு கூவை பிரிச்சிருக்கா, அதனால நகரம் நகரமாக மாறிவிட்டது. இப்ப வந்து நம்ம என்ன செஞ்சா, ஒருத்தருக்கு ஒண்ணுதான், ஒருவருக்கு ஒன்றுதான் என்பது ஒருத்தருக்கு ஒன்னு, இது வழக்கார். அப்ப ஒருத்தர் ஒருவர் என்பது ஒருத்தர் என்று வருகின்ற பொழுது அங்க இத்தெல்லாம் வந்துருச்சு பாருங்க, அத்து வருகிற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. அது மாதிரிலாம் நீங்க அப்படி படிக்கணும், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த நூலை படிப்பீர்கள்? பூ பரமசிவம் ஐயா எழுதியிருக்கிறாங்க இக்கால தமிழ் மரபுன்னு, ரொம்ப அருமையான நூல். இக்கால மொழியல் ஒன்று எழுதியிருக்காங்க, இக்கால தமிழ் மரபுன்னு எழுதியிருக்கிறாங்க. அந்த ரெண்டு நூலையும் படிச்சீங்கன்னா இந்த நம்ம நம்ம காலத்துல என்ன இருக்கு, இலக்கணம் தான். ஆனா ரொம்ப அருமையா மொழிகளோட ஒப்பிட்டு மிக அழகாக எழுதியிருக்கிறார். எனவே அதான் அப்படி அந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கல்லாம் சுவையா இருக்கும். நீங்க இப்ப வந்து நான் என்ன சொல்லணும், ராஜ ஒரு சொல்லிவிட்டு ராஜ நீங்க நல்லா கருத்தா சொல்லும் போதுதான் உள்வாங்கணும். சிரிக்கும் போது முகத்தை சிரித்து கொட்டை விடலாம். நல்லா சொல்லும் போது நீங்க கொட்டை விட்டுருந்தா நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால எப்பொழுதுமே என்ன வரணும், நம்ம வந்து நமக்கு கருத்து தான் முக்கியமானது. இதை நான் வேற என்ன ஆடி பாடி சொல்ல முடியாது, உங்களுக்கே நல்லா தெரியும். அதுல ரொம்ப நுணுக்கமான இடங்கள், எப்படியெல்லாம் ஒரு ஒரு உணர்ச்சிங்கிறதை எப்படி உருவாக்கணும் நீங்க பாருங்க. அந்த கோட்பாடு, புணர்ச்சி கோட்பாடு, தொல்காப்பியருடைய புணர்ச்சி கோட்பாடு எங்கிருந்து தொடர வேண்டும் போய் உங்களுக்கு வரணும்னு தெரிஞ்சிருக்கும். வேற்றுமை குறித்த புனர்மொழிகளையும், வேற்றுமை அல்வழி புனர்மொழிகளையும், எழுத்தே சாரி ஆயிருப்பு ஒழுக்கல் வழிய புனருங்காலன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கொண்டு வந்து கொண்டு வரலாம். ஆனா இதுல இருக்கிற சிறப்பு அதுல வராது. ஏன்னா எழுத்து வகையால் புணர்ச்சி 4, சொல் வகையால் புணர்ச்சி 4, பொருண்மை வகையால் புணர்ச்சி 2, பொருள்மகையால் வருகின்ற பொழுது எழுத்து பேர் வருகிறது, சாரியை வருகிறது என்பதை எவ்வளவு அழகா கொண்டு வந்து பணிநிலையிட கொண்டு வருவார்கள். எப்படி சொல்ல வேண்டும் என்பதை ஒரு அழகாக முறையாக நல்ல அருமையா கொண்டு வர. நீங்க கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா சொல்லிருக்கலாம், கொஞ்சம் சிந்திக்கல வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இதுல என்ன பெரிய இது உலகத்தில் இல்லாது, ஒருவர் கூ என்பது ஒருவர் என்பது என்ன, ஒருவர் என்பது என்ன பெயர், ஒருவர் ஒருவர் என்பது உயிர்களை பார்ப்பது. அந்த ஒருவர் என்பது என்ன, ஒருவரை போய் ஒருவர் சொல்லாம ஒரு ஆளை போய் வலுவமைது இல்ல. இது இலக்கணத்தில் கடங்காத தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்காரு, ஒருவரை கூறும் பன்மை கிளவியும் ஒன்றனை கூறும் பன்மை கிளவியும் வழக்கினாகிய உயர்சொல் கிளவியை எடு, இலக்கணம் அறிஞன் சொல்லார் அல்ல. அவன் வந்தான், அப்பா வந்தான், அம்மா வந்தால் இப்படி சொன்னோம்னா அதை ஏத்துக்குவாங்களா? ஒருவரை கூறும் பன்மை கிளவியும் ஒன்றனை கூறும் பன்மை கிளவியும் வழக்கினாகிய உயர்சொல் கிளவி, திருக்கோவையார், திரு சிற்றம்பலக் கோவையார், சிவஞான சித்தியார், நாலடியார். இதெல்லாம் இப்படி சொல்லணுமா? 4 அடி 40, 4 அடி 400, இப்படிதான் சொல்லணும். அதை இது இலக்கணம் அறிஞன் சொல்லார் அல்ல, இது இலக்கண அறிவுக்கு உட்பட்ட சொல் அல்ல, இது மரியாதை பண்ணி குறித்து வரும். எவ்வளவுதான் பெரிய இருக்க கலைஞர் மு கருணாநிதி வந்தான், புரட்சி தலைவி பொன்மலை செல்வி ஜெயலலிதா வந்தார் அப்படின்னா சொல்லிட்டு கீழே இறங்க முடியாது. தலைவர் பக்கம் போயிடும், நம்ம ஒரு பக்கம் நிற்போம், உண்டா இல்லைங்களா? அதனால மரியாதை பன்மை ஒன்றை மிக அழகாக வைத்தார்கள். இந்த ஒருவர் கூ என்கின்ற புணர்ச்சி இப்படிதான், ஒருவர் கூ, ஒருவர்க்கு கூ கண் வந்ததுன்னா பாத்தீங்கன்னா ஒற்று மிகும் வல்லெழுத்து முதலே வேற்றுமை உருவிற்கு ஒல்வழி ஒற்றிடை மிகுதல் வேண்டும். ஊர்க்கு ஊர்க்கு சென்றான், ஊர்க்கு ஊர்க்கு, நீர்கண் நீர்கண், அல்லது ஊர்கண், ஊர்கண் இங்க இருக்குது ஊர்கண். இந்த பாடல் உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு அருமையான பாடல், ஊர்கால் நிவந்த பொது பொருள்னு ஒரு பாட்டு இருக்கு சங்க இலக்கியத்துல, கற்றாதித்தும் கலியில அந்த பாடல் கேட்டுருக்கீங்களா? ரொம்ப அருமையான பாடல், அதில் நீங்க போய் படிங்க. கலித்தொகையில தமிழாசிரியர்கள் இப்ப மறக்காமல் ரெண்டு பாடல் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று இந்த கலித்தொகையில வர ஊர்கால் நிவந்த பொதும்பொருள், ஒரு அழகான பெண் குளித்து முழுகி அப்படியே இந்த நம்ம தற்கால ஷாம்பு மாதிரி போட்டு அப்படியே ரெண்டு கூந்தலையும் அப்படியே எடுத்து தன் தோல் போல வச்சுட்டு வருவா. அவள் முகம் சந்திரன் போல இருக்கும். அப்படியே ஒரு சோலைக்கு வருவா, ஒரு தலைவன் பாக்குறான், உன்னை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, உன் கண் இருக்க, உன் கண்ணு மூக்கு இருக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவனை திரும்பி சொல்லுவான், ஒண்ணுமே இவ பேச மாட்டான். உடனே திரும்பி சொல்லுவான், இந்த சோலைக்கு வந்து உன் தவறு, உன்னை அழகா பெற்று ரெண்டு பேரும் அனுப்புறாங்க, அது உங்க அப்பா அம்மா தவறு உண்டு, ஆனா நீ சோலைக்கு வர போறங்கிறது சொல்லாதது யாருடைய தவறு, அரசனுடைய தவறு. எனவே ஒரு யானையை மத யானை வந்ததுன்னா மத யானை வருது நவுந்துக்குங்கோ, மத யானை வருது நவுந்துக்குன்னு சொல்லிட்டு அரசன் பறையறைய வேண்டும். ஆனா நீ அப்படியே வந்திருக்கு எங்க உயிரெல்லாம் கொள்றதுக்கு அப்படின்னு சொல்றா, அவ உடனே என்ன செய்யறா, அப்படியே திரும்பி அவ போயிடறா. இவன் பண்றதுனா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதுதான் தமிழருடைய நாகரிகம், பின்தொடர்ந்த வேண்டும், தொடர்ந்து நல்லா போனா அந்த பொண்ணு பேசுறா, நீ ஏதாச்சும் திரும்பி பேசணும், ரியாக்ஷன் கொடுக்கணும், இல்லட்டா கம்முன்னு போயிடணும். இதுதான். ஆனா இப்ப பாருங்க, கட்டிட்டு பின்னாடி போவாங்க, மாமன் மோன் நினைச்சிட்டு அவர்கிட்ட பேசுவோம், அவன் பேச மாட்டான், உடனே ஆசிட் எடுப்பான், ஊத்தி போவான். இது இந்த காலம். அவ்வளவு அருமையான நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான தமிழ் பாடல் என்பதை, அது ஒண்ணு வெறும் பாடல் இல்ல, வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும், அப்படி கற்றுக் கொடுத்தான் தமிழ். தமிழ் வெறும் மொழி அல்ல, இது ஒரு பெரிய பண்பாடு. உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய தொட்டில் இது. ஆனா பரவலா போனோம்னா இந்த ஊர்கால் இவன் அங்க பாருங்க, ஊர்கால் ஊர்கால் அந்த ஊர் என்கின்ற சொல் முடிவு கால் என்பது வருது. கண் கால் எல்லாமே ஒண்ணுதானே, கண் கால் குடை பின் மேல் கீழ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. 27 உறுப்புகளை மேல சொல்ற உறுப்புகளை சொல்ற அந்த ஊர்கால் உட்கால். எனவே அந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த வல்லெழுத்து முதலில் வெற்றிமதிப்பிற்கு உள்வழி ஒற்றிடை மிகுதல் வேண்டும். அப்ப ஒருவன்கு ஒருவர்க்கு, அதே நேரத்துல ஒருவன் கு என்பது என்ன தெரிஞ்சு வைக்கீங்க, ஒருவனுக்கு எப்படி புணர்ச்சி வந்து பாருங்க. ஒருவன்கு ஒருவர்க்கு என்றும் பிரிக்கலாம், ஒருவனுக்குன்னு பிரிக்கலாம். எப்படி வரும், ஒருவன் 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 ஊ இக்கு கு. அங்கு ஊ என்பது எழுத்து பேரு. இங்க பாருங்க இப்ப இலக்கணம் என்ன செய்யுது, நம்ம இலக்கணி சொல்லு அப்படியேதான் இருக்கு. பிரிக்க பிரிக்க நம்ம என்ன செய்யறோம், நம்மளா ஒரு பெயரை வச்சுக்கிறோம். இதுதான் இலக்கணம். அப்ப இருக்கிறதுக்கு தான் இலக்கணமே தவிர இலக்கணத்துக்கு இலக்கியம் என்று அல்ல. இருக்கிறது தான் இலக்கணம். ஒரு எழுத்து கூட வந்து என்னன்னு வச்சுக்கிட்டோம், உடனே எழுத்து பேருன்னு வச்சுட்டோம். எனவே இந்த ரெண்டு விதமாக தான் எழுத்து சாரியன்னு சொன்ன அந்த சாரி அத்திச்சாரியை சொல்லி விளக்குறதற்கு காரணமும், அதற்கடுத்தார் போல இந்த ஊ என்கின்ற சொல்ல எடுத்து சொன்னதற்கு காரணமும், இது புணர்ச்சி எழுத்தையும் பேராக பெறும் சாரியையும் பெறும் என்கின்ற இரண்டை அருமையாக வைத்திருக்கிறார். எவ்வளவு ஒரு விரிவான இலக்கணம் பாருங்க. அதற்கு அடுத்தது என்ன சொல்றாரு, உயர்நிலை பெயர் என்று ஒன்று உண்டு, அகிர்நிலை பெயர் என்று ஒன்று உண்டு. பெயருக்குரிய இலக்கணம் என்னன்னு தெரியும், வினை என்பது வினை வேற்றுமை உருவை ஏற்காது காலம் காட்டும். பெயர் காலம் காட்டாது வேற்றுமை உருவை ஏற்கும். ஒரே ஒரு பெயர் மட்டும்தான் காலம் காட்டும், அதற்கு தொல்காப்பியர் வைத்த பெயர் தொழில் நிலை ஒட்டு. எவ்வளவு அழகா வச்சுக்கலாம் பாருங்க. ஆமா, தொழில் நிலை ஒட்டு எவ்வளவு அருமையானது. தொழில் நிலையானது அங்க ஒட்டி ஒரு ஆளை காட்டுதான். இவன் வினையால் அணைகின்ற பெயர்னு சொன்னான், இவன் தொழில் நிலை ஒட்டுங்கிறான். ஒரு ஆளோடு சேர்ந்து வர்றதுனால இத தொழில்நிலை ஒட்டு. கணக்கெல்லாம் பாருங்க நீங்க, பெயர் நிலை கிளவி காலம் தோன்றா தொழில்நிலை ஒட்டு ஒன்று அலங்கடையே. ஒன்று அல்லாத விடத்து வினைகள் காலம் காட்டுவதில்லை, வினையாளனையும் பெயர் மட்டுமே. ஒன்று அல்லாத விடத்து பெயர்கள் காலம் காட்டா, வினையாளனையும் பெயர் மட்டுமே காலம் காட்டும். எனவே பெயர் என்பது இரண்டு வகைப்படும், ஒன்று உயர்நிலை பெயர் மற்றொன்று அகிர்நிலை பெயர். எவ்வளவு அழகா, உயர்நிலை பெயர் அகிர்நிலை பெயர் அந்த ரெண்டும் சேர்ந்து வருகின்ற அந்த விரவு பெயர் என்கின்ற பொது பெயர்கள்லாம் அங்க சொல்ல போறாரு, எங்க பெயரியல்ல சொல்ல போறாரு. ஆனா ஏன்னா இது இல்லைன்னா ஒன்று மற்றொன்று விரித்தல். மற்றொன்று விரித்தல் என்பது என்ன, அது நூலுக்கு குற்றம் தானே, 10 வகை குற்றம் என்ன, குன்றப்படக்கூட மாறுபடக்கூட வலுச்சல் குணத்தல் மயங்க வைத்தல் வெற்றம் தொடுத்தல் மற்றொன்று விரித்தல் நின்று பயனின்மை. அதனால பாத்தீங்கன்னா இந்த மற்றொன்று விரித்தலாக போய்விடுங்கிறது நல்லா அழகா ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு தொல்காப்பியர் மிக அழகா சொல்றாரு, உயர்நிலை பெயர் அகிர்நிலை பெயர் என்று பெயர் இரண்டு வகைப்படும். இந்த பெயருக்கு பின்னால் வேற்றுமை உருவு வரும். எங்கே ஒரு இடம் எப்படி சொல்றாரு பாருங்க, உயர்நிலை பெயர்களை சார்ந்தோ அகிர்நிலை பெயர்களை சார்ந்தோ எது வரும், வேற்றுமை உருவுகள் வரும். சரி சரியா, ஏன் சொல்ற, வேற ஒண்ணும் இல்ல, நாம் சொன்ன சாரியை வரும்னு. அது எங்க வரும், இந்த பெயர்களுக்கு பின்னால் வந்து குதிக்கும். பெயர்களுக்கும் வேற்றுமை உறுப்புகளுக்கும் இடையில் வரும். உயர்நிலை பெயரை அகிர்நிலை பெயர் என்று ஆயிரண்டென்ப உணர்நிலை சுட்டே அவற்று வழிமறிங்கில் வேற்றுமாவும் சாரியை வருமே. அப்ப அது எதற்கு பின்னால் சாரியை வருகிறது என்று சொல்லுகின்றார், பெயருக்கு பின்னால் சாரியை வரும், அதனை அடுத்து என்ன வரும், வேற்றுமை உருவம். இந்த புணர்ச்சிங்கிற குடும்பத்துல எப்படி இப்பெல்லாம் கொண்டு வந்து எவ்வளவு வகைப்படுத்துறாருன்னு பாருங்க. புணர்ச்சி கோட்பாடுங்கிறத இந்த அளவு வச்சுட்டு பார்த்தோம்னாலே போதும், இந்த சாரியை வந்து விட்டாலே எல்லாம் ஒரு இன்மலுக்கு சாரியை வருவதும் எழுத்து வருவதும் இதான் விவரித்து கூற போகின்றார். உருபி எல்லாம் உறுப்புகள் இங்க வந்துன்னா என்னென்ன உறுப்புகள் வந்துன்னா இன்னும் இது வரும், இதுதான் சொல்ல போகின்றார். அந்த சாரியை சொல்கின்ற பொழுது அவைதான் இன்னே வற்றே அத்தே அம்மே ஒன்னே ஆனே அக்கே இக்கே அண்ணன் கிளவி உளப்படகிறவும் அன்ன என்ப சாரியை மொழியே. எத்தனை சொல்லிருக்கிறார், அவைதான் அத்தே மற்றே அன்னே இன்னே ஒன்னே ஆனே அக்கே இக்கே அண்ணன் உங்கதான் சொல்றாரு.
எல்லாம் இல்லை, வயலூர் எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த ஞான வேள்வியிலே குழுமியிருக்கிற தாய்க்குலத்துக்கும் பெரியோர்களுக்கும் பணிவான வணக்கம். இந்த தினம் சிறியன் பேச இருப்பது பெரிய புராண நுட்பம். 18 புராணங்களை வியாச பகவான் பாடி அருளினார். வியாசர் இல்லையானா வேதம் கிடையாது, புராணம் கிடையாது. அவங்களை நாம் எங்க நினைக்கிறோம்? யாராவது தனிமையிலே வியாச பகவான் நமக்கு செய்த உதவி மகத்தானதுன்னு யாரும் நினைச்சிருக்கீங்களா? உங்களை நீங்களே கேட்டு எனக்கு சொல்லுவாங்க. ஒரு கப்பு டீ வாங்கி கொடுத்தா அதுக்கு ஒரு தேங்க்யூ. கீழே விழுந்த பென்சில் எடுத்து கொடுத்தா தேங்க்யூ. இவர் பென்சில் தான், அவர் எடுத்து கொடுத்தார். இப்படி எல்லாம் இருக்கிற உலகத்திலே இந்த உலகத்தையே வாழ வச்சாரு வியாச பகவான். யார் நினைக்கிற? வியாச பகவான் இல்லைன்னா வேதமே சிக்கா இருந்தான். சொல்ற ஒரு கம்பர், நான் சொல்லுவதெல்லாம் நமக்கு உதவி செய்தவங்களை நினைக்கிறேன். 18 புராணங்களை நமக்கு பாடி உதவி செய்தவருக்கு வியாச பகவான். ஒரு பராசுடைய தபசிலே பிறந்து அதுல கந்த புராணத்துக்கு மட்டும் 100,000 கிரந்தம், 18 புராணங்களும் சேர்ந்து 400,000 கிரந்தம். 400,000 இன்னைக்கு சொல்ல போற பெரிய புராணம் 4,053 பன்னீராயிரம் பாடல் மகாபாரதம், 10,000 பாடல் ராமாயணம். அவைகளுக்கெல்லாம் பெரிய புராணம்னு பேர் இல்லை. 4,000 திருவானம் உள்ள இதுதான் பெரிய புராணம். எண்ணிக்கைன்னு அர்த்தம் இல்லை, அது பெரியவர்னா மகிமையில குணத்தில். 25 வயது திருநீலகண்ட நாயனார் பிறப்பினாலே பானை செய்கின்ற மரம் புயவனார் மரம். ரொம்ப சட்சி பானை பண்றவருக்கு பழஞ்சேமா அதுல இந்த தாய்மார்கள் அந்த கொசோ கடைக்கு போய் இது என்ன வேலை அது என்ன வேலை அது 4 தம்பி 5 தம்பி அரைனா அவர் அந்த பக்கம் பாக்குற போது பெரிய பானை சின்ன பானை தூக்கி வச்சுடுவார். அதுல ஒரு சுவை அவருக்கு தெரியாம ஒரு கொண்டாந்துட்டா லண்டன்ல கூட இப்படி நடக்குமா, அவரு கிடையாது தூக்கி விடுவான் அவன் சேர்த்து. அது ஒரு சந்தோஷம். அவர் 87 படிக்கும் அதிகமா வசதி கிடையாது. படிப்பிலும் சிறியவர், குலத்தாலும் சிறியவர், செல்வத்தாலும் சிறியவர், வயதினாலும் சிறியவர். தீண்டிவீராயில் எம்மை திருநீலகண்டம்னு அம்மா சொன்னாங்க. இன்னொரு தீண்டிவீராயில் எம்மை என்னைன்னு சொல்ல எம்மை பன்மை இப்படி சொன்னாங்க. நம்ம ஆதியார் நீல கண்டத்து அளவு தான் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர். தெய்வ சேக்கிறார், வயதிலே சிறியவர், குலத்தாலே சிறியவர், படிப்பினால சிறியவர், பணத்தால சிறியவர், அவரை போய் பெரியவர். பெயர்ந்து நீங்கி, பெயர்ந்து நீங்கி ரெண்டும் ஒரே பொருள். பெயர்தல் நீங்குதல், கேட்டு வாசப்படி, ட்ரங்க் பெட்டி, சென்ட்ரல் மையம் ரெண்டும் ஒண்ணுதானே. பெயர்தல் நீங்குதல் அப்படியே சொன்னாரு. அம்மையார் திருநீலகண்டத்தின் மேல் ஆணைன்னு சொன்னார்கள். உள்ளம் பெயர்ந்து விட்டு அப்புறம் உடம்பு நீங்கி உறவு முதல்ல உள்ளத்துல வரணும், அப்புறம்தான் வெளியே. நாங்கெல்லாம் பூஜை பண்ற போது உள்ள பூஜை பண்ணிதான் வெளியே பண்றது. இது அந்தர்யாகம்னு யாரும் செய்யறாங்களோ. உள்ளுக்குள்ளே தெய்வத்தை வைத்து அக வழிபாடு செய்துதான் புற வழிபாடு செய்யணும். அக வழிபாடு செய்யாமல் செய்கின்ற புற வழிபாட்டுக்கு அதிக பலன் கிடையாது, பலன் உண்டு அதிகமா இருக்காது. ஆகவே எம்மை தீண்டி வீராகில் திருநீர கண்டம் என்று சொன்னார்கள் அந்த அழகிய மனைவி. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? பண்புள்ளம்மா உத்தம். அவங்க என்ன என்ன, ஒரு பொதுமகள் வீட்டுக்கு போய் வந்தாரு, மத்தவங்க போகலாம், இவர் போகலாமா? நெற்றியில திருநீரு, கழுத்துல ருத்ராட்சம், நெஞ்சியில அஞ்செழுத்து. அடியார்கள் தவறு செய்யலாமா? இவர் தவறு செய்வாரான? இந்த சாமியாரிலேயே நம்ப கூடாதுன்னு ஊர்ல சொல்லுவாரு. இந்த சைவ சமயத்துக்கே இழுக்காயிற்றே என்றார். தன்மானம் எம்மை தீண்டி நீராகில் திருநீலகண்டத்தை ஆணையன் அப்படி சொன்ன அந்த வினாடியை பெயர்ந்து உடம்பு நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்ற மாதரார் தமையும் எந்த மனத்திலும் தீண்டேன் என்றார். அப்பதான் கடைசி வரைக்கும் அந்த அம்மாவை நெஞ்சால தீண்டது. புயவனார் வீடுன்னா சின்ன வீடா தானே இருக்கும், கட்டில் மெத்தையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு 8 அடி அகலம் 12 அடி அகலம் இந்த ரூம். அந்த அம்மா ஒரு பாய் போட்டு படுப்பாங்க, இவர் ஒரு பாய் போட்டு படுப்பார், 4 விறகுடதான் நடுவில் இடைவெளி. கடைசி வரைக்கும் அந்த அம்மாவை தீண்டு. ரொம்ப சிந்தனை பண்ணி பாருங்க, ஒரே ரூம்ல படுத்து இளமையான மனைவி, திருவினும் உருவுடைய மனைவி, அன்புள்ளவங்க பண்புள்ளவங்க, தவதம் பண்ணா நிறைவேற்ற முடியுமான்னு கேக்குற. மனம் தொற்றுடுமே சரீரம் தொடல் என்ன. இந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு போறது கூடாதுன்னா பராசர மயங்கி மச்ச கண்டியை தொற்று வியாசரம் இருந்து இந்த இவரு இங்க இங்க ஒளி வருது, அது போய் அண்டத்தை எரிக்கு. அங்க மேனக வந்த மியல் விஸ்வாமித்தரும் மயங்கி விட்டான். நீங்கள நானே எந்த மூலை எவ்வளவு பெரிய கடும் தபசி. பிருந்தையை கண்டு மயங்கினார் திருமால், திரோத்தமையை கண்டு மயங்கினார் பிரம்மா, அகலியை கண்டு மயங்கினான் இந்திரன், தாரையை கண்டு மயங்கினான் சந்திரன், மேனையை கண்டு மயங்கினார் விஸ்வாமித்திர, கிருதாசி கண்டு மயங்கினார் வியாச பகவான், மாயை கண்டு மயங்கினார் காசிவர், மனைவியை கண்டு சிறுநீலகண்டர் மயங்கவில்லை. பெரியவர் பெயர்ந்து நீங்கி எதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்ற மாதரார் தமையும் எந்த மனத்தில் தீண்டேன் என்றார். வேற ஒண்ணு கணவனுக்கு மனைவிக்கும் ஒரு மனஸ்தாபமோ ஒரு வெறுப்போ பகை உணர்வோ இல்லை. அவங்க சொன்னாங்க, மனைவிக்கு அன்பா பேசுவார், அவரும் கணவனுக்கு எல்லா கைங்கறியும் பண்ணுவா, தொடாம இலை போட்டு தண்ணி வச்சு காய்கறி வச்சு பத சாதம் வச்சு நெய் விட்டு பின்பக்கமாசி இருந்து இன்னைக்கு என்னமோ ரொம்ப புழுக்கமாகுதுங்க, வெயில் வருமோ என்னமோ, உடம்ப பாத்துங்க, நீங்க தானே கண் கண்ட கடவுள். விசிறி விடுற மனைவியா ஊர்ல வருது, விசிறி விடுற மனைவியா வரும். கணவனாருக்கு படுக்க போடுவாங்க, எண்ணெய் எடுத்து வைப்பாங்க, முதுகு தேய்க்க பாசி பொய் பருப்பு பொழி கூட தான் தீண்டித்து முதுகு தேய்க்கணும். இப்படி குடு 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 குடுன்னு ஆள் ஒழி. இப்ப அவருக்கு 90 வயசாகி போச்சு. இந்த பாருங்க சிவாயன. இந்த இடத்தை சொல்ல வருகிறார் தெய்வ சேக்குடா. நீங்கள் கேட்டுக்கொண்டுவதே பெரிய புராண நுட்பம். என்ன சொன்னாரு? வடிவுன்னா அழகு. திருவற்றியூர் அம்பாள் பேர் வடிவாம்பிகை. வடி ஒரு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திரத்தி திருநீலகண்ட நாயனாருக்கு 90 வயது வந்து நடுக்கம் உண்டாயிரு தலையில் அசை. அந்த இளத்த சோழ நாட்டு முதலமைச்சர் உத்தம சோழ பல்லவன் பட்டம் வாங்கின. அவர் அனபாய சோழன் யானை மேல வச்சு வெண்சாமரம் போட்டான். பாருங்க, யானை மேல சேர்க்கிறார், பின்னால் அனபாய சோழன் வெண்சாமரம் போடுறான். பாருங்க, நம்ம குன்றத்தூர் அவர் அவதரிச்சு, நம்ம குன்றத்தூர் தொண்டை நாட்டிலே பிறந்த ஞானம் உண்டு. மூப்புன்னு கிழத்தனம், படி ஒரு மூப்பு வந்து அழகிய மூப்புன்னு நினைக்கட்டு சொல்ற. படி ஒரு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பீரான் திரத்தி சாயார். அந்த தெய்வ சேக்கலார் நம்ம என்ன உணர்த்த வருகிறார், அழகு கிழத்தனத்திலே இருக்கிறதுன்னு அர்த்தம். இது நம்ம அறிவுக்கு பொருந்து. அழகு கிழத்தனத்திலே, உங்களை நான் கேட்கிறேன், கிழவி அழகா குமரி அழகா? கிழவி எவன் கண்டு பாத்திரம் முறிப்பான்? கிழவன் அழகா குமரன் அழகா? 24 வயசுனா மன்மத வடிவு, 90 வயசு எங்கெங்கே வருது, இதுக்கு வரலையே. ஏன் உட்கார்ந்து பூமிக்கு பாருவா? அதான உலக இயல்பு. ஆனா அந்த சேக்கிழார் பெருமான் கிழத்தனதுதான் அழகு இருக்குதுன்னு திட்டவட்டமா சொல்ற. படி ஒரு மூப்பு வந்து ரொம்ப சிக்கலான இடம், ஆனா உலகியலுக்கு பொருந்தல. கிழவன் அழகு இல்ல, கிழவி அழகு இல்ல, குமரி அழகு, குமரன் அழகு இல்லையே. உங்களுக்கு எப்ப சந்தேகம் வருதோ செயற்கை விட்டு இயற்கைக்கு போகும். இயற்கை என்னைக்கும் ஒண்ணு போல. இப்ப கடல் ஒண்ணு போல இருக்கும், குளத்து தண்ணி கூடும் குறையும். நாட்டை விட்டு காட்டுக்கு போகும். அங்க நல்ல பழஞ்செடிகள், மாம்பழம் கொய்யாப்பழம். இப்ப சொல்லுங்கள், வாழைக்காய் அழகா வாழைப்பழம் அழகா? வாழைப்பழம். மாங்காய் அழகா மாம்பழம் அழகா? மாம்பழம் அழகு. அப்ப காய் அழகில்ல, கனி தானே அழகு. அப்ப நம்ம வீட்டுல கிழவி தானே அழகா இருக்கணும். நீங்க சொல்ற உவமை ரொம்ப உயர்ந்த உவமை. பழம் தான் அழகு, இப்ப கிழவன் அழகா இல்லை. நான் ரெண்டு பேரை சாட்சி சொல்றேன். தாமகுடி பெரியவர் அவங்க இளமையில எடுத்த படங்கள் எல்லாம் அடியன் பார்த்து 30 வயசு 30. இப்போ முந்தா நாள் அவங்க தரிசிக்கிற போதும் அவங்களுடைய திருவுருவ படம், அந்த வயோதிக தருவத்திலே ஞான பழமாக அந்த அருள் ஒழுகின்ற தன்மையோடு அவருடைய படம் விளங்குவதை நேரா பார்க்கிறோம். நிச்சயமா விடை சந்தேங்க. காமகோடி பெரியாள் படங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகமா கிடைச்சிருக்காது, பார்க்கிற வாய்ப்பு இருந்திருக்க. காந்தியடிகள் பிரசித்தியானவர், அவரு பாரட்லாவா நெஜார் கோட்டு போட்டுக்குன்னு படம் எடுத்துக்க, குஜிராத்தி மாதிரி தலை குண்டை கட்டிக்கின்னு படம் எடுத்துக்கிறது, கீழே ஒரு வேட்டி மேல ஒரு அப்படி ஒரு அற நிர்வாணமா கோணல் மாணலமா எடுத்திருக்க படம்னா உலகத்தை மயக்கு, முகத்துல அருள் வழி. காந்தியடிகள் இளநீர எடுத்த படத்தில ஆழாக்கு அழகில், அந்த முதுமையில எடுத்த படத்தில் அருள் வெள்ளம் வழி. காமகோடி பெரியவாள் ஒன்று, காந்தியடி. இப்ப நம்ம வீட்டு கிழவனையா இவங்க பழுக்கல நெம்பி போனது. ஒரு கிழவனுக்கு ஆசா பாசம் போகல. நான் இங்க உட்கார்ந்து வியாசர் பீடம், தெய்வங்கள்லாம் பின்னாலுக்கு. ஒரு கிழவரை பார்த்து பெரியவரே கல்யாணம் பண்ணுகிறியான்னு வேடிக்கையா கேட்ட. பையன்க ஒத்துக்க மாட்டாங்களே. நீங்க வேற ஒண்ணும் போக வேணாம், பந்து போனா வெத்தில வாய் அதிக இடிச்சு ஊத்துங்கிற. அப்ப ஆசை போ, முறுக்கு வீட்டுல சுட்ட பொடி பண்ணி கொண்டான்றான், விட்டு கொலைய. நம்ம வீட்டுல இருக்க கிழவர்கள் கழுவிகள் எல்லாம் ஆசையினால வெந்தி போன. காமகோடி பெரியவாள் தூய பிரம்மச்சாரி, காந்தி 37 வயசுக்கு மேல பிரம்மச்சாரியும், அவர் மனைவியோடு வாழ்ந்தது 37 ஆண்டு, அதுக்கு மேல தூய பிரம்மச்சாரி. அந்த அருளாலே ஞானத்தால பழுத்தவர், அதனாலே அவர்கள் பழுத்து அழகாகிறார். இவ்வளவு பெரிய மகத்தான தத்துவத்தை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் தளர்வோடு சாய்ந்து படி ஒரு மூப்பு, இதெல்லாம் சிந்தனைக்கு எட்டாதது. பாடி ஒரு மூப்பு வந்து தளர் ஓடு சாய்ந்து அன்பு தம்பிதான் திரத்தி சாயார். இந்த பெரிய புராணத்துக்கு கதாநாயகன் சுந்தரமூர்த்தி நாயனர், மற்றெல்லாம் கிடைக்கதைகள். கதாநாயகன் ராமாயண கதாநாயகன் ராமச்சந்திரமூர்த்தி, கதாநாயகி சீதாதேவி. பாரதத்துக்கு கதாநாயகரே கிடையாது, பேரே ஒத்தர்வெல்ல பாரதம்னா பரத வம்சத்தாருடைய வரலாறு, ஒரு ஒரு குடும்பத்து வரலாறு. ஆகவே நடவென்பான நடச்சக்கரவர்த்தி அரிச்சந்திர புராணம். இந்த பெரிய புராணத்துக்கு கதாநாயகன் சுந்தரமூர்த்தி நாயன். இதே பெரிய புராணம்னாங்க சொல்லிட்டு போற. இது அளவிலே சிறியது, மகிமையிலே பெரியது. ஆண்டவனை விட அடியாருக்கு பெருமை அது. நேரா கால்படி சக்கர பொங்கல் கபாடிக்கு நைவேத்தியம் என்ன புண்ணியம். ஆனா அடியாருக்கு அந்த கால்படி சக்கர பொங்கல் கொடுத்தா அது மலையத்தனை புண்ணியம். ஆண்டவனுக்கு செய்வதை விட அடியாருக்கு செய்வது அதிக புண்ணியம். காரணம் என்ன? ஆண்டவன் உள்ளத்திலே அடியார்கள் இல்லை, அடியார் உள்ளத்திலே ஆண்டவன் இருக்கிறார். இவ எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாயின்ற மெய்யார். அடியார் உள்ளத்திலே ஆண்டவன் இருக்கிறார், ஆண்டவன் உள்ளத்திலே அடியார்கள் இருக்க மாட்டார். நீங்க ஆண்டவனுக்கே செய்த அடியாருக்கு வராது, அடியாருக்கு செய்த ஆண்டவனுக்கு போகும். எது போல இந்த ஆழ்வாறு பேட்டையிலே ஒரு தபால் ஆபீசர் அஞ்சலர், அங்கங்க சில பெட்டிகள். இந்த பெட்டியில போட்ட தபால்கள் எல்லாம் எட்டாவீதி போகும். எட்டாவீதியிலே போட்டா இந்த பொட்டிக்கு வராது. இந்த பொட்டி தான் அடியார், எட்டாவீதி தான் ஆண்டவன். இது இதை விட நான் எப்படி இறங்கி சொல்றேன்? தபால் பெட்டி உங்களுக்கு தெரியும், எட்டாவீதி தெரியும். இத திருமூலர் சொன்னார், நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஈயின் படமாட கோயில் பரமற்கங்காது. படமாட படம் ஆடுகிற கோயில் படம், படமாட கோயில் பரமற்கொன்று ஈயின் நடமாட கோயில் நம்பருக்கங்கு ஆகா. இப்ப ஆண்டவனை விட அடியாரனுக்கு பெருமை. மற்றெல்லாம் ஆண்டவன் புராணம், கந்த புராணம், ராமாயணம், இது அடியார் புராணம். ஆண்டவனை விட அடியார்கள் பெரியவர்கள், அதனால அடியவர்கள் புராணம். சரி, புறநானூல்ல ஒரு பாட்டு வருது, ரொம்ப இழிந்தது எதுன்னு ஒரு வினா. மதம் அள்ளுவது இழிந்தது இல்ல, அது ஒரு தொழில். கூட்டி பெருக்குவது, பாத்திரம் துவச்சு கொடுப்பது, வேட்டி அலம்பி தருவதெல்லாம் இழிந்தது இல்ல. பாதரிச்சு கூட தைக்கலாம், ஏதாவது தொழில் செய்யும். ரொம்ப இழிந்தது ஏற்பது இகழ்ச்சி, எனக்குன்னு கொஞ்சம் கொடுன்னா அதான் ரொம்ப ஏற்பது எழுச்சின்னு சொன்னது அவ்வையார். ஆவிற்கு நீளின் நீரின் குழல் தீவி திருவள்ளுவர். ஒரு புலவரை போய் ஒருத்தன் கேட்டான், உலகத்துல அற்பமானது எதுன்னு? துரும்புன்னா துரும்பு. அந்த துரும்பை விட அற்பமானது இருக்குதான்னு கேட்டாரு. அந்த புலவர் சொன்னாரு, அந்த துரும்பை விட அற்பமானது பஞ்சின்னு, பஞ்சியை விட அற்பமானது இருக்குதான்னாரு யாச்சிக்கிறவன். இந்த பஞ்ச காத்து தூக்கின்னு போவதே யாச்சிக்கிறவனை ஏன் காத்து அடிச்சுன்னு போகல? என்ன வந்தா நம்மளை காப்பான்னு காத்து அவங்கிட்ட போகாது, நம்ம ஏதாவது கேட்டு விடுவான்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும்